அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் திங்கள் 29 நாள் திங்கட்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு பதவி இழந்திருக்கும் நிலையில் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றிருப்பது பற்றிய தகவல்கள்.
ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருள்
சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள ஜெயலலிதா தனது தண்டனைக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருப்பது பற்றிய செய்தி, இலங்கையில் இன சிறுபான்மையினர் உட்பட அனைவரும் சிங்கள அடையாளத்துடனே அழைக்கப்பட வேண்டும் என்று பொதுபல சேனா கூறியிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
சிங்கள முஸ்லிம்
சுமார் 6 முன்னால் ராணுவத்தினரால் தடுத்து வைக்கப்பட்ட வன்னி பெண்மணி ஜெயக்குமாரியை விடுதலை செய்ய கோரி கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சீனாவில் ஜனநாயக இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஹாங்காங்கின் மத்திய பகுதியை ஆக்கிரமித்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் வேளையில் 2 ஆயிரக்கணக்கானவர்கள் அதில் பங்கேற்றுள்ளார்கள். முந்தைய நாட்களை விட இன்று போராட்டத்தில் கூடுதலானவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இதேவேளை நேற்று இரவு போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அப்பொழுது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளார்கள். இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று வரும் சூழலில் இந்த போராட்டத்தை கைவிடுவது முடியாத ஒன்று என்று ஜனநாயக ஆதரவு செயல்பாட்டாளர்கள் தெரிவித்துவிட்டார்கள். அடுத்து ஹாங்காங்கில் நடைபெறவுள்ள தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அரசியல் ரீதியாக பரிசீலித்த பிறகே போட்டியிட அனுமதிக்கும் விதிகளை சீனா விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோருகிறார்கள்.
இதேவேளை ஹாங்காங்கில் நடந்து வருகின்ற ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு மற்ற நாடுகள் ஆதரவு தரக்கூடாது என்று எச்சரிக்கும் விதமாக சட்டவிரோத இயக்கங்கள் என்று குறிப்பிட்டு அப்படியானவற்றுக்கு வெளிநாடுகளிலிருந்து ஆதரவு பெறுவதை சகித்து கொள்ள மாட்டோம் என்று சீனா கூறியிருக்கிறது. சீனாவில் உள்நாட்டு பிரச்சினையில் எந்தவித தலையீடும் பெறுவதை தாம் எதிர்ப்பதாக அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கின் வளமும் பாதுகாப்பும் அதன் மக்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பொறுத்தே அமையும். ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு ஹாங்காங் மக்களுக்கு உள்ள உரிமையும் இதில் அடங்கும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. சட்டத்துக்கு உட்பட்டு ஹாங்காங் மக்கள் தமது உரிமைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய பிரிட்டிஷ் அரசு அர்த்தமுள்ள ஜனநாயகம் ஹாங்காங்கில் வருவதை தாம் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறது.
இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானுக்குள் பரவும் அபாயம் உள்ளது என்று நாட்டின் புதிய அதிபரான அஷ்ரப் கனி எச்சரித்துள்ளார்.
மூக் தி ஜக்லி ஸ்டடி ஸ்மூக் பைகாம் தி சோலே பைகாம்
தமது நாட்டுக்கு வெளிநாட்டு போராளிகள் தேவை இல்லை என்று நாட்டின் புதிய அதிபராக இன்று பதவியேற்றுக் கொண்ட பொழுது அவர் தெரிவித்தார். நாட்டில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு 8 ஆன பிறகு இன்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது தாலிபான்கள் உட்பட அனைத்து தீவிரவாதிகளும் தமது ஆயுதங்களை ஒப்படைத்து அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். ஆனாலும் அவர் பதவியேற்றுக் கொண்ட அதே நாளில் 2 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது 15 கொல்லப்பட்டுள்ளார்கள்.
கிழக்கு யுக்ரைனில் தொன்யஸ்க் விமான நிலையம் அருகில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனிய படையினர் குறைந்தது 7 கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு கவச வாகனம் ஒன்றில் சிப்பாய்கள் சென்றபோது பிரிவினவாதிகள் நடத்திய ஷெல் தாக்குதல்களில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக யுக்ரைனிய இராணுவம் கூறுகிறது. அரசாங்க தரப்பு திருப்பிச் சுட்டது என்றும் இதில் கிளர்ச்சிக்காரர்களின் டேங்கிகள் அழிக்கப்பட்டன என்றும் இராணுவம் சார்பாக பேசவல்லவர் கூறினார். விமான நிலையம் அரசப்படைகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றாலும் முக்கிய உற்பத்தி மையமான தொன்யஸ் நகரின் சில பகுதிகள் கிளர்ச்சிக்காரர்கள் வசமுள்ளன.
சிரியாவில் ஜிகாதிகளுடன் இணைந்து போராடுவதற்கு ஆட்களை சேர்த்தனர் எனும் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள 46 பெல்ஜியர்கள் மீதான வழக்கு விசாரணை தொடங்கியுள்ளது. ஷரியா ஃபார் பெல்ஜியம் எனும் அமைப்பு மிகவும் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு என்று ஆன்ட்வெர்ப் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ள அரச சட்டவாதிகள் கூறுகின்றார்கள். இந்த அமைப்பு சிரியாவில் நடைபெறும் சண்டையில் பங்கு கொள்ள செய்யும் விதமாக இளைஞர்களை மூளை சலவை செய்தனர் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற அரச பல்கலைக்கழகங்களில் கற்கும் மாணவர்கள் பாலியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது தெளிவான எந்தவொரு நிர்பந்தமும் இல்லாத சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இப்படியான அறிவித்தலை கொண்டு வருகின்ற முதலாவது மாநிலம் கலிபோர்னியா தான். மாநிலத்தின் ஆளுநர் ஜெரி பிரவுன் கைச்சாத்திட்டிருக்கின்ற இந்த சட்டத்தில் பாலியல் ரீதியான செயற்பாட்டுக்கு அளிக்கும் சம்மதம் என்பது தாமாக விரும்பி முன்வந்ததாக இருக்க வேண்டும் என்றும், எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை என்பதனை அதற்கான சம்மதமாக கொள்ளக்கூடாது என்றும் வரையறை செய்திருக்கிறது. புதிய சட்டத்தை ஆதரிக்கும் சமூக ஆர்வலர்கள் பாலியல் வல்லுறவு தொடர்பான பார்வை இந்த சட்டம் மாற்றும் என்று நம்புகின்றனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு பதவி இழந்துள்ள நிலையில் புதிய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இன்று பதவியேற்றிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
செல்வம் என்னும் நான், ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில்
தமிழ்நாட்டின் 17வது முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடந்த எளிய பதவியேற்பு விழாவில் இவருக்கும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் அமைச்சர்களுக்கும் ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சனிக்கிழமை வரை முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு கர்நாடகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சொத்துக்குவிப்பு வழக்கில் 4 வருடம் சிறை தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை அடுத்து ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தார். இதற்கு பின் ஞாயிற்றுக்கிழமையன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு பிறகு புதிய அமைச்சரவையை அமைக்கும்படி ஆளுநர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். திங்கட்கிழமை என்று பிற்பகல் 1 மணியளவில் ஓ பன்னீர்செல்வமும் பிற எம்எல்ஏக்களும் ஆளுநர் மாளிகைக்கு வந்தனர். இதற்கு பின் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார்.
ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவின் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
அவருக்கு பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 30 அமைச்சர்களும் அமைச்சர்களாக பதவியேற்றனர்.
புதிய அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறும் மேதகு ஆளுநர் அவர்களே கேட்டுக்கொள்கிறேன்.
முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல அமைச்சர்கள் பதவியேற்கும் போது கண்ணீர் மழுக பதவியேற்றனர். வளர்மதி, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் கதறி கதறி அழுதவாறே பதவியேற்றனர்.
உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டும்
தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்கு உள்ளாவதும் தெரிய வருவதும்
முதல்வர் பன்னீர்செல்வம் நிதித்துறை தவிர உள்துறை, காவல்துறை, திட்டமிடுதல், குடிமைப்பணி ஆகிய துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்டுள்ளார். பிற அமைச்சர்களுக்கு மீண்டும் அவர்கள் வகித்த பொறுப்புகளை அளிக்கப்பட்டுள்ளன. இதேபோல 2001 டான்சி வழக்கில் ஜெயலலிதா பதவி இழந்தபோது ஓ பன்னீர்செல்வம் சில மாதங்கள் முதலமைச்சராக பதவி வகித்தார். தமிழகத்தில் தற்போது உருவாகியிருக்கும் அரசியல் சூழல் குறித்து அரசியல் கட்சிகளிடமிருந்து கருத்துக்கள் பெரிய அளவில் வெளியாகவில்லை. இது ஏன் என திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞரான KS ராதாகிருஷ்ணனிடம் கேட்டபோது,
ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, நீதிமன்றத்தின் தீர்ப்பு, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கின்றார், சட்டம் தன் கடமையை செய்துவிட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய நிலையில் தன்னுடைய கடமையை செய்துள்ளது, அந்த கடமை தண்டிக்கப்பட்டார் என்று செய்து மக்களுக்கும் தெரிந்துவிட்டது, இதில் கருத்துக்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைச்சிருக்கலாம் பலர், அது தெளிவாகிவிட்டதே, அல்ல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டன என்று இருக்கலாம் அரசியல் கட்சிகள்
என்று தெரிவித்தார். இதற்கிடையில் இன்று நண்பகலிலிருந்து அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து சென்னையில் இருக்கும் MGR நினைவிடத்தின் முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திரைத்துறையினர் தங்கள் உணர்வுகளை தெரிவிக்கும் விதமாக சென்னையில் நாளை அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளனர். இதேபோல நாளை தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் இயங்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3வது நாளாக இன்றும் மதுரை, திருநெல்வேலி, ஈரோடு, சென்னை போன்ற பல மாவட்டங்களில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். நாளை மதுரையில் முழு கடையடைப்பு நடத்தப்போவதாக 38 வணிகர் சங்கங்கள் இணைந்து அறிவித்துள்ளன. இருந்தபோதும் தமிழகம் முழுவதும் பேருந்துகள் இயங்குவதில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது.
சென்னையிலிருந்து முரளிதரன். இதனிடையே ஜெயலலிதா தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக் கோரியும் ஜாமீன் கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஜெயலலிதா தரப்பில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நாளை பெங்களூரு உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை கால சிறப்பு அமர்வின் நீதிபதி ரத்னகலா முன்பாக நடைபெற உள்ள இந்த விசாரணையில் ஜெயலலிதா தரப்பு கோரிக்கைகளுடன் சேர்த்து சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரது மனுக்களும் விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நால்வர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் இவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் கோரப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்புடைய இந்த வழக்கில் முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் சசிகலாவின் நெருங்கிய உறவினர்களான சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அவர்கள் ஜாமீன் கோர முடியாத சூழலில் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தொடர்ந்தும் பெங்களூருவில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தரப்பிலான மனுக்களை உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வு விசாரிக்கும் நிலையில்தான் உள்ளது. இதனால் காலதாமதம் ஏற்பட்டுள்ள சூழலில் இவர்கள் அனைவரது தரப்பிலான ஜாமீன் மனுக்கள் இன்று திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நால்வரது மனுக்களையும் ஏற்பது தொடர்பிலான விசாரணை நாளை நடைபெறும் என்கிற தகவல் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா தரப்பில் வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி வாதாடுவார் என்று கூறப்பட்டு வந்தாலும் இது தொடர்பிலான உறுதியான செய்திகள் இன்னமும் வெளியாகவில்லை.
இதனிடையே இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை வழக்கின் தொடர்புடைய அமலாக்கப் பிரிவு வழக்கில் குற்றப்பத்திரிகை குறித்த உத்தரவு அக்டோபர் 20 என்று பிறப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
கலைஞர் தொலைக்காட்சியில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கோரி அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை மீதான உத்தரவு வரும் அக்டோபர் 20 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை இன்று திங்கட்கிழமை நீதிபதி ஓ.பி. சைனி முன்பாக நடைபெற்றது. இன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தயாளு அம்மாள் மற்றும் அமிர்தம் தரப்பு வாதங்களை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளார்கள். இதற்கான பதிலை அமலாக்கப் பிரிவு வரும் புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த விவகாரம் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ள மத்திய அமலாக்கப் பிரிவு ஆ. ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் 25 அன்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இதில் மொத்தமாக 10 தனிநபர்கள் மற்றும் 9 நிறுவனங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்த இந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை கடந்த ஏப்ரல் 30 அன்று நடைபெற்ற போது மத்திய அமலாக்கப் பிரிவு தரப்பில் வழக்கறிஞர் ராஜசேகர் வாதாடினார். அவரது வாதத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் 60% பங்குகளை வைத்து தயாளு அமால் மற்றும் கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாகி அமிர்தம் ஆகியோர் உட்பட மற்ற சில நிறுவனங்கள் மீதும் குற்றம் சுமத்த தேவையான காரணங்களை கூறி விளக்கம் அளித்தார். 2G எனப்படும் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் கலைஞர் தொலைக்காட்சிக்கு ரூபாய் 200 கோடி வரை நிதி வழங்கியுள்ளது என்று சிபிஐ எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு கலைஞர் தொலைக்காட்சி தரப்பு ஏற்கனவே மறுப்பும் தெரிவித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்ற போது ஆ. ராசா, கனிமொழி உள்ளிட்டோரின் வாக்குமூலங்களின் பதிவு கடந்த மே 5 தொடங்கி நடைபெற்றது. இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைகள் தற்போது முழுமையாக முடிவு பெறுவதால் இது தொடர்பான உத்தரவு அக்டோபர் 20 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். அமெரிக்கா சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு வாழும் இந்திய பூர்வீகம் கொண்ட மக்கள் மத்தியில் உரையாற்றுகையில் வெளிநாடு வாழ் இந்திய பூர்வீகத்தினர் இந்தியாவுக்கு வாழ்நாள் முழுக்க விசா இல்லாமல் பயணம் செய்ய தனது அரசாங்கம் ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் சாதாத்.
வெளிநாட்டு பிரஜா உரிமை பெற்றுவிட்ட இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர் போன்றோர் ஒவ்வொரு முறையும் இந்தியா விசா வாங்காமல் இந்தியா வருவதற்கு பிஐஓ அட்டை என்றும் ஓசிஐ அட்டை என்றும் 2 திட்டங்கள் அமலில் இருந்து வருகின்றன. ஆனால் இவ்விரண்டுக்கும் இடையில் சில வித்தியாசங்களும் சில விதிமுறை சிரமங்களும் இருந்தன. இவ்விரண்டு திட்டத்தையும் ஒன்றாக்குவதாகவும் அதனால் வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினர் வாழ்நாள் முழுக்க விசா வாங்காமல் இந்தியா வந்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் நியூயார்க்கின் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அரங்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கின்றார்.
हमने निर्णय किया है पीआईओ कार्ड होल्डर को आजीवन वीजा दिया जाएगा.
பிஐஓ அட்டை வைத்திருப்பவர்கள் 6 மாதங்களுக்கு மேல் இந்தியாவில் தங்கினால் காவல் நிலையத்தில் சென்று பதிய வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவளியினருக்கான இந்த திட்டங்கள் ஒன்றாக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறித்து அனைத்திந்திய பயண முகவர்கள் சம்மேளனத்தின் கமிட்டி உறுப்பினர்களில் ஒருவரான பஷீர் அகமதுவிடம் கேட்டேன்.
பிஐஓ வைத்திருப்பவர்கள் வந்து மோர் தென் 6 மாதத்துக்கு மேல் இங்கே தங்கியிருந்தால் அந்தந்த மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்திலிருந்து போலீஸில் பதிவு பெற வேண்டிய அவசியம் கட்டாயத்துக்கு உள்ளாகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த வம்சாவளிகள் வந்து ரொம்பவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஸ்பி ஆபீஸில் போனாலும் அவர்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த பாஸ்போர்ட்டை அனுப்பி அங்கிருந்து வருவதற்குள் இவர்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோங்கிற நிலைமையே தெரியாமல் சில பேர் தவிக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு இனிமே குறையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போன்று பிஐஓ வைத்திருப்பவர்கள் 15 வருஷத்திற்கு ஒரு முறை அந்த விசாவை புதுப்பிக்க வேண்டும். ஓசியை வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பாஸ்போர்ட்டு புதுப்பிக்கும் போது அப்போது இந்த விசாவை புதுப்பித்திருந்தால் அது இரண்டும் ரெண்டுலேயுமே ஒரு வசதி இருக்கிறது, ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்படிதான் இந்த பிஐஓ ஓசிஐயில் சில சிக்கல்கள் இருக்கிறது. இது முதலிலே தீர்க்கப்படுவதற்கு பிரைம் மினிஸ்டர் அவருடைய உரையில் நல்ல முடிவை பார்க்கிறோம்.
பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை போன்ற ஒரு சில நாடுகள் தவிர மற்ற நாடுகளிலிருந்து இந்தியா வர விரும்பும் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் இந்திய தூதரகங்களுக்கு நேரில் சென்று விசா பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் இணையம் வழியாகவே விசா அனுமதி பெற்று அதை இந்தியாவில் வந்திறங்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு முறையை முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் இவ்வருடத்தில் முன்னதாக அறிமுகப்படுத்தியிருந்தது. ஆனாலும் இந்தியாவின் பல விமான நிலையங்களில் இந்த முறையை செயல்படுத்துவதற்கான வசதிகள் இல்லாமல் இருந்து வருகிறது. அமெரிக்கர்களுக்கு இந்த வகையில் ஆன் அரைவல் விசாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாய் பிரதமர் மோடி அறிவித்திருப்பது பற்றி பஷீர் அகமதுவிடம் மீண்டும் கேட்டபோது,
விசான் அரைவல் வந்து ஒல்லி டெல்லியிலையும் இப்போது டெல்லியில் மட்டும்தான் இங்கு கொண்டிருக்கிறது என்றால், மும்பாய், சென்னை மற்றும் பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் ஈவன் கொச்சின், இப்படி கல்கத்தா, இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இது விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு விசான் அரைவல் கவுண்டர் ஈஸியான முறையில் நிறைய இமிகிரேஷன் செக்ஷன்ல இதை மாதிரி போட வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவுறுத்தோம் இந்திய கவர்மெண்ட்டுக்கு.
அமெரிக்க பிரஜைகளுக்கு கூடுதல் காலத்துக்கான லாங் டேர்ம் விசா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி நேற்று அறிவித்திருக்கிறார். இந்தியா அந்த வகையான விசாக்களை வேற எந்த நாட்டினருக்கும் வழங்கி இருக்கிறதா?
அது வந்து இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படல. இதே மாதிரி லாங் டேர்ம் டு இதனால எங்களுக்கு என்ன ஆகும்னா, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு இவர்கள் வந்து இந்த மாதிரி விசாக்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் அனைத்து இந்திய பயண முகவர்கள் சம்மேளனத்தின் கமிட்டி உறுப்பினர் பஷீர் அகமது.
செய்தியை வழங்கியவர் சதாத். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் வாழ்கின்ற இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் சிங்கள அடையாளத்துடனேயே அழைக்கும் விதத்தில் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய பொதுபல சேனா அமைப்பு நேற்று தங்களது மாநாட்டில் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் கடந்த காலங்களில் நடந்திருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பல்வேறு தாக்குதல்களுக்கும் பிரச்சாரங்களுக்கும் காரணமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற கடும்போக்கு பௌத் அமைப்பான பொதுபல சேனா நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் தனது மாநாட்டை நடத்தியது. மியான்மரின் சர்ச்சைக்குரிய கடும்போக்கு பௌத் அமைப்பான 969 என்ற அமைப்பின் ஸ்தாபக தலைவர் அஷின் விராத்து தேரர் இந்த மாநாட்டில் அதிதியாக கலந்து கொண்டார். இங்கு உரையாற்றிய அஷின் விராத்து தேரர் முஸ்லிம்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் தமக்கு விசா அனுமதி அளித்தமைக்காக இலங்கை ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். அதேபோல தொடர்ந்தும் இலங்கையின் பொதுபல சேனா அமைப்போடு சேர்ந்து இயங்க இருப்பதாகவும் மாநாட்டில் விராத்து தேரர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் முஸ்லீம் தீவிரவாதம் வளர்ந்து வருவதாகவும் இலங்கை ஒரு பௌத்த நாடு என்பதை உறுதிப்படுத்தும் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கப் போவதாகவும் பொதுபல சேனா அமைப்பின் தலைவர்கள் இங்கு தெரிவித்தனர். இங்கு பேசிய பொதுபல சேனாவின் தலைவர்களில் ஒருவரான திலந்த விதானகே, இலங்கையின் பெயரை சிங்கள அரசு என்று மாற்ற வேண்டும் என்றும், இலங்கையில் உள்ள இந்துக்களே சிங்கள இந்துக்கள் என்றும், கிறிஸ்தவர்களை சிங்கள கிறிஸ்தவர்கள் என்றும், முஸ்லிம்களை சிங்கள முஸ்லிம்கள் என்றும் அழைக்க வேண்டும் என்றும் கூறினார்.
மேராட்டே சிங்கள இந்துன் சிங்கள கத்தோலிக்கேன்சா சிங்கள முஸ்லிம் வருண் லெஸ நம் கலையுதுகிறாபேவஸ்தாய பிரகாசகரனோ.
இலங்கையின் தேசிய கொடியில் பல்லினங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடையாளங்களை மாற்றி தனி சிங்கள அடையாளத்தை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்றும், அதற்கான தீவிர அரசியல் நடவடிக்கைகளில் இறங்கப் போவதாகவும் தங்களின் திட்டங்களை பொதுபல சேனா அமைப்பு இந்த மாநாட்டில் வெளியிட்டது.
மேரட்டை ஜாதி கிபி ஆக்னே மேரட்டை திபேயுத்தே எக்க ஜாதியாய் ஏ சிங்கள ஜாதிய பமனாய்.
எனினும் பொதுபல சேனாவின் கடும்போக்கு நடவடிக்கைகளுக்கும் மியான்மரின் சர்ச்சைக்குரிய விராத்து தேரரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கும் முஸ்லிம் அமைப்புகள் ஏற்கனவே தங்களின் எதிர்ப்பினை தமிழோசையிடம் வெளிப்படுத்தியிருந்தன. இலங்கையில் உள்ள இந்துக்களை மற்ற மதங்களின் பிடியிலிருந்து காப்பாற்றப் போவதாகவும் பொதுபல சேனா நேற்றைய மாநாட்டில் தெரிவித்தது. பொதுபல சேனாவின் நேற்றைய மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் தமிழோசையிடம் கருத்து வெளியிட்டார்.
வடகிழக்கில் இருக்கும் இந்து மக்களுக்கு இந்த பிரச்சனை என்றால் அது சிங்கள பௌத்த அரசாங்கத்தின் ஆதிக்கத்தான். சிங்கள பௌத்த அரசாங்கம் தான் எங்களை அடக்கி அளப்பாக்குறது. அதிலே இருந்து தப்புவதற்குத்தான் எங்களுக்கு வழி தேவை. அதை இன்னும் மேலும் எடுத்துச் செல்வதற்காகத்தான் எங்களை பிரித்து ஆளப்பாக்குறார்கள். ஆகையத்தான் நான் விழிப்புணர்ச்சி இருக்கும் மட்டும் சொன்னேன்.
இலங்கையில் இப்படியான ஒரு கடும்போக்கு மதவாத அமைப்புக்கு
ஒரு மாநாட்டை நடத்த அரசாங்கம் அனுமதித்திருப்பது தொடர்பில், அதற்கு ஒரு சர்ச்சைக்குரிய பௌத்த துறவியை பர்மாவிலிருந்து அழைத்திருப்பது தொடர்பில் ஏற்கனவே முஸ்லீம் அமைப்புகள் தங்களுடைய கண்டனத்தையும் தங்களது அதிருப்தியும் வெளியிட்டிருந்தன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்து மாமன்றம் என்ற ரீதியில் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் வெளிப்பட்டதாக தெரியவில்லை.
எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் தேவையான நேரத்திலே குரல் கொடுப்போம். அந்த கொடுக்கப்படுகின்ற குரல் அதால் பயனெடுக்க வேண்டும். இவர்கள் இப்படி தீவிரவாத போக்கிலே போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகின்ற காலகட்டத்திலே நாங்கள் குரல் கொடுத்து இன்னும் அவர்களுக்கு உச்சார் கொடுக்கிற கட்டத்தில் வந்திருக்கிறது. இந்த முஸ்லிம்களின் எதிர்ப்பால் அவர்களுக்கு இன்னும் பலன் கூட பார்க்கிறது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் அவருடன் மோத வேண்டிய நிலை தேவையில்லை. உரிய காலத்திலே உரிய கட்டத்திலே நாங்கள் குரல் கொடுப்போம்
என்றார் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன். இதேவேளை இலங்கையின் கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அமைப்பாளர் அருட்தந்தை எம் சக்திவேல் பொதுபலசேன அமைப்புக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதிருக்கின்றமை தொடர்பில் விசனம் வெளியிட்டார்.
இனவாத கருத்துக்களை தூண்ட முடியாது என்று எங்களுடைய சட்டங்கத்தில் இருக்கின்றது. எனவே இனவாத கருத்தை தூண்டி ஒருவர் இன்னும் கூட அவர் அது சம்பந்தமாக கைது செய்யப்படவில்லை. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதற்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது என்பது அதற்குள்ளாக தெளிவாக தெரிகின்றது
என்றார் அருட்தந்தை சக்திவேல். பொதுபல சேனாவின் மாநாடு மற்றும் கருத்துக்கள் தொடர்பான அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள பிபிசி தமிழோசி எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். சில மாதங்களுக்கு முன்னர் இலங்கையில் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட வன்னியைச் சேர்ந்த ஜெயக்குமாரி என்ற பெண்ணை விடுதலை செய்யுமாறு கோரி தலைநகர் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் மீண்டும் ஜெயபிரகாஷ்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் ஜெயக்குமாரி என்ற தாயொருவர் கைது செய்யப்பட்டு 200 நாட்கள் கடக்கின்ற நிலையில் அவரை விடுதலை செய்யக்கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதுரிமை செயற்பாட்டாளர்களும் காணாமல் போனவர்களின் உறவினர்களும் நாட்டில் அதிகார பரவலாக்களை வலியுறுத்துகின்ற அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது பிபிசியிடம் கருத்து தெரிவித்த மனோ கணேசன்,
200 நாட்களுக்கு முன்னாலே இந்த நாட்டிலே வன்னியில் நடைபெற்றக்கூடிய ஒரு நாடகத்தின் பிரதிபலனாக இப்பொழுது ஜெயக்குமாரி என்ற தாய் அவருடைய பிள்ளையிலிருந்து மகளிடமிருந்து பிரித்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல அந்த குழந்தையும் தாயிடமிருந்து பிரிந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேடுகட்ட கேவலமான அசிங்கமான பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களது நியாயமான கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அங்கே அரசாங்கம் தன் கையாளர்களை கொண்டு வந்து பொறுக்கிகளை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறது
என்றார் மனோ கணேசன். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு எதிராக அருகே இன்னொரு போட்டி ஆர்ப்பாட்டத்தை நடத்திய சிறு குழு ஒன்று புலி ஜெயக்குமாரியை விடுதலை செய்ய வேண்டாம் என்றும் அவர் புலிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார் என்றும் சிங்களத்தில் கோஷமிட்டமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். இத்துடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் தென்கொரியாவின் இன்ச்சியான் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த ஒரு பார்வை. இந்த மாதம் 19 தொடங்கி இப்பொழுது நடைபெற்று வரும் 17 ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் சீனா தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. சீனா இதுவரை 129 தங்கப்பதக்கங்களுடன் 238 பதக்கங்களை பெற்றுள்ளது. 2வது இடத்தில் தென்கொரியா, 3வது இடத்தில் ஜப்பான். மொத்தமாக பெற்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியா 5வது இடத்தில் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வைத்து பட்டியலிடப்படும் பொழுது இப்பொழுது 9வது இடத்திலேயே இந்தியா உள்ளது. இதுவரை 6 தங்கப்பதக்கங்களை இந்தியா பெற்றுள்ளது. அவை துப்பாக்கிச் சுடுதல், வில்வித்தை, ஸ்குவாஷ், டென்னிஸ், மல்யுத்தம் மற்றும் தடகள போட்டிகளில் வந்துள்ளன. தடகளத்தை பொறுத்தவரை மகளிர் பிரிவின் வட்டி எறிதல் போட்டியில் சீமா புனியா இன்று தங்கப்பதக்கம் வென்றார். இந்நிலையில் நடைபெற்று வரும் இன்ச்சியான் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தடகளப் பிரிவில் பங்கேற்பு மற்றும் ஆளுமை எப்படி இருந்துள்ளது என்று முன்னாள் ஒலிம்பியனான டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்ஜியான் தடகள விளையாட்டு போட்டி ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குறிப்பா 100 மீட்டர் எடுத்துட்டீங்கன்னா பிலோ 10 செகண்ட்ஸ் ஓடிட்டாங்க. 9.93 செகண்ட்ஸ் ஓடிருக்காப்ல. சொல்ல போனா அவன் வந்து ஆசியா கண்டத்துல இல்ல, அவன் நைஜீரியன் பான். அவன் இங்க கொத்தார்ல வந்து வளர்ந்துருக்கான். இப்ப தொடர்ந்து 5 மாசமா கோச் எந்த பயிற்சி இல்லாம பயிற்சியாளர் இல்லாம பயிற்சி செஞ்சிருக்கான். நெக்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல அவனை மெடல் வின் பண்றதுல பாக்கலாம். அவனோட டெக்னிக், அவனோட பர்ஃபார்மன்ஸ், அவனோட ஏஜ், 23 வயசு 24 வயசு தான். அதனால நிறைய எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ்.
ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல சப்டன் 10 செகண்டுக்கு கீழே 100 மீட்டர் ஓடுறதுங்கிறது வந்து ஆசியாவில் தடகாலத்தில் சிறந்த வீரர்கள் உருவாகி வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா அப்படி பார்க்கலாமா?
நிச்சயமா அறிகுறி நிச்சயமா. ஆக்சுவலா சைனீஸ் காரன் ஒருத்தன் சிங் லிங் அப்படின்னு பேரு. அவன் ஆக்சுவலா இந்த மீட்ல இந்த ஃபைனல்ஸ்ல வந்து 4th place தான், 10.17 ஓடி இருக்கான். பட் அவன் தான் பிலோ 10 ஓடுவான்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க, அவன் ஓட முடியல அவனால. நிச்சயமா அடுத்த மீட்ல ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஜாப்பனீஸ் 3rd வந்த ஜாப்பனீஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான், ஓடி இருக்கான்.
ஆனா இதே இந்தியன் விளையாட்டு போட்டிகள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தடகளத்துல இதுவரைக்கும் அவங்களுடைய செயல்பாடு பதக்கங்கள் பெற்று இருக்கிறது வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு ஒரு தரப்புல விமர்சனம் இருக்கு. இந்தியாவுடைய தடகள பர்ஃபார்மன்ஸ் வந்து திருப்திகரமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நிச்சயமா நல்லா எதிர்பார்க்காத ஈவெண்ட் எல்லாமே வின் பண்ணிருக்கோமே. குண்டு எறிதல் விமன்ஸ் ஹேமத்ரோ அதுல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கோம். 400 மீட்டர்ஸ் இண்டிவிஜுவல் மென்ஸ்ல வந்து பிரான்ஸ் மெடல் மென்ஸ்ல வின் பண்ணிருக்கோம். வாக்கிங்ல சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கோம் விமன்ல. அப்புறம் 3000 ஸ்டீப்பிள் சேஸ்ல பிரான்ஸ் மெடல், அது கோல்டு சில்வர் எதிர்பார்த்தது பிரான்ஸ் வின் பண்ணிருக்கோம். லாங் ஜம்ப் ஒரு ஏமாற்றம் தான்.
ஒரு முன்னாள் சர்வதேச தடகள வீரர் அப்படிங்கிற முறையில ஒரு வாதம் வைத்து அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? அப்ப இந்தியாவை பொறுத்தவரை தடகளத்துல வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டுல ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் களப்போட்டிகளில் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ட்ராக் ஈவெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்வீங்களா?
இல்லை அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்று. ஏன்னா இனிமேல் தான் ட்ராக் ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, குறிப்பாக 400 மீட்டர்ஸ் 800 மீட்டர்ஸ் 1500 மீட்டர்ஸ் அதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. அதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு.
இப்போ இன்னும் ஒரு பிடி உஷாவை உருவாக்க முடியல இந்தியாவில்,
அது நெடுங்கால பிளான். அது அந்த பிளான் ஒர்க் அவுட் வந்துச்சா நிச்சயமாக உருவாக்க முடியும்.
இல்லை இப்போ பொதுவாக வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள், ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள், ஆப்பிரிக்க விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஆசியாவிலேருந்து வரக்கூடிய தடகள வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு சர்வதேச அளவில், அதாவது அந்த ஒப்பீட்டு அளவில் அந்த ஒலிம்பிக் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ நைஜீரியன் அத்லீட்ஸ் வந்து கடந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகளில் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அது மாதிரி இப்போ ஆசிய நாடுகள்லேருந்து தடகளத்தில் உலக அளவில் ஒரு பெரிய சேலஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை எங்கிருந்து வரும்னு நினைக்கிறீங்க?
சைனா, ஜப்பான், நிச்சயமா இந்தியா ஒரு பெரிய வல்லரசை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய.
இப்போ ஷார்ட் ஸ்பிரிண்ட்ல நீங்க வந்து 10 வருஷத்துக்கு மேலாக தெற்காசியால வேகமா இருந்தீங்க, ஆடவர் பிரிவில் கூட அந்த சப்டன் ஓடக்கூடிய அளவுக்கு ஏன் வந்து இந்தியாவில வந்து ஒரு வீரரை உருவாக்க முடியல?
சிறு வயதுல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள அடையாளம் கண்டு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாம் படிப்பு படிப்புன்னே இருக்காங்க. திறமைய கண்டுபிடிச்சு அதை வளர்க்கக்கூடிய செயலாக்கம் உருவாக்க வேண்டும். அது உருவாக்குனாங்கன்னா நிச்சயமா நடராஜன் அதை விட பெரிய பெரிய வீரர்களை உருவாக்க முடியும்.
தெற்காசியாவில் முன்னர் மிக வேகமான மனிதர் என்று அறியப்பட்டவரும் ஒலிம்பியனுமான டாக்டர் ஆர் நடராஜன். இதே ஆசிய போட்டியில் கேமரா ஒன்றை திருடிய ஜப்பானிய விளையாட்டு வீரர் ஒருவர் பிடிபட்டுள்ள செய்தியை பார்ப்போம். கேமரா ஒன்றை திருடியதாக கண்டறியப்பட்ட ஜப்பானிய நீச்சல் வீரர் ஒருவர் இன்ச்சியான் ஆசிய விளையாட்டு போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். ஆடவருக்கான 200 மீட்டர் நீச்சல் போட்டியில் பின்புறமாக நீந்தும் பிரிவில், அதாவது பேக்ஸ்ட்ரோக்கில், கடந்த 2010 நடைபெற்ற ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த ஜப்பானின் நயோயா டொமிட்டா தென்கொரிய பத்திரிகையாளர் ஒருவரின் கேமராவை எடுத்து தனது பைக்குள் போட்டுக்கொண்டது ரகசிய கண்காணிப்பு கருவிகளில் பதிவாகியுள்ளது. இது அடிப்படையில் நன்னடத்தை விதிகளை மீறிய செயல் என்று இன்ச்சியான் சென்றுள்ள ஜப்பானிய அணியின் தலைவரான சுயோஷி அக்கோயி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து 25 வயதாகும் தவிரழித்த நயோயா டொமிட்டா அந்த போட்டியிலிருந்து சொந்த செலவிலேயே நாடு திரும்ப வேண்டும் என்று ஜப்பானிய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். சுமார் 7500 அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான அந்த கேமராவை திருடியதற்காக அவர் நீதிமன்றத்தில் வழக்கையும் எதிர்கொள்ள வேண்டி வரலாம் என்றும் ஜப்பானிய அணியுடன் சென்றுள்ள அதிகாரிகள் கூறுகிறார்கள். எந்த ஒரு ஜப்பானிய விளையாட்டு வீரரும் ஆசிய போட்டிகளின் போது இதற்கு முன்னர் இப்படியான ஒரு செயலை செய்ததாக தான் அறிந்திருக்கவில்லை என்று கூறியுள்ள அணியின் தலைவர் அயோக்கி இதற்காக தாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள். சிரியாவில் கொபானி நகருக்காக IS ஆயுதாரிகளும் குர்திஸ் போராளிகளும் போராடி வருகின்ற நிலையில் துருக்கியின் எல்லைக்குள் பல ஷெல்கள் வந்து விழுந்திருக்கின்ற காரணத்தினால் துருக்கிய ராணுவ தாங்கிகள் எல்லை அருகே அணிவகுத்து நிற்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. சீனாவில் ஜனநாயக இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஹாங்காங்கின் மத்திய பகுதியை ஆக்கிரமித்து போராட்டங்கள் நடந்து வரும் வேளையில் 2வது நாளாக 1000கணக்கானவர்கள் அதில் பங்கேற்றிருக்கின்றனர். தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியும் நம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்களுடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.